33 அதை வாசிக்கணும் எல்லாரும் கவனமாக.
இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4 ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவிலே ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள்.
நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை பற்றி நம்ம என்ன விசுவாசிக்கிறோன்றத விட முக்கியமான காரியம் உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லை. லைஃப் அண்ட் டெத் வாங்க, லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ, உயிரா சாவான கூடியதே இயேசுவை பத்தி நம்ம மனசுல என்ன வச்சிருக்கிறோம். ஒரு விசேஷமாக ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில விசுவாசியுடைய குறிக்கோள் இயேசுவை அறியணும் இல்லைங்களா. நம்முடைய நியூ இயர் ரெசல்யூஷன், நியூ இயர் ரெசல்யூஷன் சர்மன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் அவரை அறியணும், அதுதான் நம்முடைய புத்தாண்டு தீர்மானம். ஐ வாண்ட் டு நோ ஹிம், பவுல் சொல்றார், நான் அவரை அறியணும். இயேசுடைய வெளிப்பாடு, இயேசுடைய இயேசுவை வெளிப்படுத்துகிறது தான் இந்த சுவிசேஷங்கள்லாம். அவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துறது. அது வந்து ஒரு கட்டுக்கதையாக கதை கதையை கேட்டுட்டு போறதுக்காக எழுதல. ஒவ்வொரு வெளிப்பாடும் நம்ம கிட்ட இந்த ஒரு பதில எதிர்பார்க்கு. ஒவ்வொரு தடவையும் இயேசுவை பத்தி நம்ம அறியும் போது, அந்த வெளிப்பாடை நம்ம தெரிஞ்சுக்கும் போது, அந்த வெளிப்பாடுக்கு ஏற்ற பதில் அவரை விசுவாசிச்சு அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம வரும்போது அதிக அதிகமாக அவர் அவளை வெளிப்படுத்துறார் இல்லைங்களா. இயேசுவை வெளிப்படுத்துகிறது சுவிசேஷம். இயேசுவை பற்றி நம்ம அறியறது, யார் அவர் என்பதை நம்புறது ரொம்ப முக்கியமாங்க நம்ம வாழ்க்கையில. இயேசுவே சொல்லியிருக்கார், நான் தான் அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கலனா உங்க பாவங்களில் நீங்கள் சாவீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லைன்னு யோவான் அவருடைய சுவிசேஷத்தெல்லாம் எழுதி முடிச்சுட்டு, இவைகள் எல்லாம் நான் உங்களுக்கு ஏன் எழுதி இருக்கிறேன், எதற்காக எழுதி இருக்கிறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்துல உங்களுக்கு நித்திய ஜீவன் ஏற்படும். அந்த விசுவாசத்தினால உங்களுக்கு நித்திய ஜீவன், அந்த விசுவாசம் இல்லைன்னா நித்திய ஜீவன்றதே கிடையாது நமக்கு. அதை விசுவாசிக்கிறதுக்கு சீஷர்கள் வந்து அவங்களே போராடினதை பார்க்கலாம். ஆரம்பத்துல இயேசு தங்களோடு சரீர விதமா இருந்தாலும் தங்களோடு நடக்கிற மனுஷன் போய் கடவுளா அப்படின்றது அவங்க ஆரம்பத்துல நம்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்து அவருடைய அற்புதங்கள் எல்லாம் பார்த்து முடிஞ்ச பிறகு இவர் தான் தேவன் அப்படின்றத நம்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வெளிப்பாடை நமக்கு கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் யார் இயேசுன்றத நமக்கு வெளிப்படுத்த முடியும். அதை வந்து சத்தியத்தை பயன்படுத்தி தான் செய்யறார். அதனாலதான் நம்ம காஸ்பல்ஸ் படிக்கிறோம், சுவிசேஷங்களை படிக்கிறோம். யார் இயேசு என்று அந்த காஸ்பல் சத்தியங்களின் மூலமாகத்தான் பரிசுத்தாவி அதை நம்ம மூளைக்கு பயன்படுத்து. சத்தியம் எப்பவும் காக்னிட்டிவ்வாங்க, நம்ம மூளை மூலமா தான் வேலை செய்யும், உணர்ச்சியில் இல்ல விஷயம். நம்ம சத்தியத்தை அறிந்து அந்த அறிவை பயன்படுத்தி தான் பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தி இயேசு யாருன்றது நமக்கு வெளிப்படுத்துறது. இந்த பகுதி நம்ம படிச்சிருக்கிற பகுதி வேற எந்த பகுதியும் வெளிப்படுத்தாத விதங்கள்ல இயேசுடைய மகிமைய அந்த சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இத்தனை 2 வருஷமா இயேசுவோடு இருந்து இத்தனை அற்புதங்களை பார்த்த சீஷர்கள் இந்த அற்புதம் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் 33வது வசனத்துல அப்பொழுது படவில் உள்ள அவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இதுவரைக்கும் நடக்கல, இதுக்கப்புறம் தான் மெய்யாகவே நீர்தான் கடவுள், நீர்தான் தேவனுடைய குமாரன் சொல்லி அவரை ஆராதிச்சாங்களாம், பணிந்து கொண்டாங்க. ஏதோ ஒன்னு நடந்திருக்கு இந்த அற்புதத்துல, அந்த நடந்த அந்த காரியம் அவங்களுக்கு அப்படி ஒரு உறுதியை கொடுத்துருக்கு, ரொம்ப பெரிய உறுதி. அது ஒரு நாள் வந்த உறுதி நாளைக்கு போயிட்டது இல்லை. ஏன்னா அடுத்த நாள் என்ன ஆக போகுதுன்னா, இந்த சாப்பாடு போட்ட கூட்டம் டின்னர் சாப்பிட்டாங்க, காலையில எழுந்திரிச்சு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வேணும், அதுக்கு ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வருவாங்க. வரும்போது அவர் என்ன சொல்லுவாரு, பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்காம அவர் என்ன சொல்லுவார்னா, உங்களுடைய சுயநல தேவைகளை பயன்படுத்திக்கிறதுக்காக நிறைவேற்றுறதுக்காக என்ன பயன்படுத்தாதீங்க, அதுக்காக என்கிட்ட வராதிங்க, உங்களை அர்ப்பணிச்சு என்கிட்ட வாங்க. இயேசு ஆசீர்வாதம் அவரு அதை கொடுக்கிறாரு இதை கொடுக்கிறாருன்னா பெரிய கூட்டம் வரும். ஆனா இயேசுக்கு தன்னை கொடுக்கணும், இயேசு வார்த்தையை கேட்டுக்கணும் போது கூட்டம் எல்லாம் குறைஞ்சு போகும் இல்லைங்களா. அதனால திரளான கூட்டம் வந்தாங்க. உங்களுடைய சுயநல சேவைகளை பயன்படுத்திக்க என்கிட்ட வராதிங்க, என்னுடைய மாம்சத்தை யோவான் 6வது வசனத்துக்கு வருது, அழிந்து போகிற அப்பத்துக்காக வேலை செய்யாதீங்க, நித்திய ஜீவன் கேட்ட அப்பத்துக்காக வேலை செய்யுங்க. மாம்சத்தை புசித்து நீங்க குடிக்கணும், என்னை முழுசா நீங்க எடுத்துக்கணும், நான் கர்த்தராக ராஜாவாக என்னை ரட்சகராக எஜமானாக நீங்க எடுத்துக்கணும். ஆனா ஜனங்களுக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இந்த கற்பாறையின் மேல விழுந்த இவங்க இவங்க முள்ளுள்ள இடங்களில் விழுந்தவங்க, அவங்களுடைய கவலை எல்லாம் பெருசு என்ன, உலக கவலைகள் அதான் வாழ்க்கையில பெருசு, ஐஸ்வர்ய மயக்கம் அதான் பெருசு, அதை விட்டா வேற இல்லை. இது பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் அவர் அற்புதம் செஞ்சுக்கிட்டு இருந்தார், எவ்வளவு காரியங்கள் ஆசீர்வதிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தார், கூட்டமா வந்தாங்க. ஆனா அவர் எப்போ ஆவிக்குரிய காரியத்தை பேச ஆரம்பிச்சாரோ, தியாலஜி பேச ஆரம்பிச்சாரோ, அவர் சத்தியங்களை பேச ஆரம்பிச்சாரோ இல்லைங்களா, உங்களை நீங்களே மறுத்து சிலுவை எடுத்துக்கிட்டு வரணும், எனக்கு கீழ்படியணும், இது கடினமான உபதேசம், யாரு கேட்க முடியும்னு பின் வாங்கி போனாங்க. அப்ப அந்த கூட்டம் போன பிறகு இயேசு அந்த சீஷர்களை பார்த்து திரும்பி கேட்கிறார், நீங்களும் போக மனதா இருக்கிறீங்களா அப்படின்னா, பேதுரு என்ன சொல்றாரு, நாங்க எங்க போவோம், நித்திய ஜீவனுக்குள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்க, நீரே தேவனுடைய குமார். அந்த உறுதி அவங்களுக்கு வந்தது இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான். கூட்டத்தோடு கூட்டமா போக இருந்த சீஷர்களுக்கு வந்த மாற்றம் இந்த நிகழ்வு தான் ஏற்படுத்துச்சு. அதுதான் பார்க்க போறோம். மெய்யாகவே தேவனுடைய குமாரன் சொல்லி அவரை ஆராதிக்க தொடங்கின நிகழ்வு ஒரு டேர்னிங் பாயிண்ட், சீஷர்களுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட். இதுவரைக்கும் பிதா சொன்னார் இவர் நேசகுமாரன் அப்படின்னார், பிசாசுங்க சொல்லுச்சு தேவனுடைய குமாரனே எங்களிடத்தில் ஏன் வந்தேன். ஆனா முதல் தடவை இவ்வளோ அற்புதம் பார்த்து, இவ்வளோ அதிசயங்களை பார்த்து, இவ்வளோ பேயெல்லாம் விரட்டுறத பார்த்துட்ட பிறகு இப்பதான் அவங்க என்ன சொல்றாங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறிக்கை, நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் சொல்லி அவர் ஆராதிக்கிறாங்க. எப்போ இந்த சத்தியம், when it dawns on a man, ஒரு மனுஷனுக்கு இந்த சத்தியம் அவன் மனசுல பாயும் போது அவன் என்ன செய்வான், இந்த தேவ குமாரன் எனக்காக இப்படி மனுஷ ரூபத்துல எனக்காக இப்படி வந்திருக்கிறாரேன்றது, இது சாட்சாத் கடவுள்னும் போது இனிமே அவன் வாழ்க்கையெல்லாம் அவர் ஆராதிக்கிறது தான், அவருடைய ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு தான் அவன் அர்ப்பணிப்பான். என்னை அர்ப்பணித்தேன்னு ஒரு பாட்டு பாடு இல்லைங்களா, அது எப்போ ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிருதோ உணர்றதோ அந்த சத்திய வலிச்ச வந்துருதோ. ஏன் இது வந்தவுன்னா என்ன செஞ்சாங்க, அவங்க அவரை பணிந்து கொண்டாங்க. இங்க ஆரம்பிக்கிறது தான் பணிந்து கொள்றது, இன்னும் 1 வருஷம் இப்பெல்லாம் அடிக்கடி பணிந்து கொள்ளுவாங்க, அவர் உயிர் தெளிந்த பிறகு பணிந்து கொள்ளுவாங்க, அவர் எடுத்துக் கொள்ளும் போது பணிந்து கொள்ளுவாங்க. தொடர்ந்து இன்னமே அப்போஸ்தல நடவடிக்கையில நிருபங்கள்ல எல்லாமே அவரை பணிந்து கொண்டு வாழ்ற ஒரு வாழ்க்கை எப்படி, அதுக்கு தான் டீச்சர்ல வாழ்வாங்க. பாருங்களேன், இது வெரி இம்பார்ட்டன்ட் இவன். ஏன்னா நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி ஒரு யூதருங்க, நம்ம யார் காலையாவது விழுந்துருவோம், ஜெயலலிதா வந்தா ஜெயலலிதா காலில் விழுந்துருவோம், இப்ப ரஜினி வந்து அவர் காலில் விழுந்துருவோம், நமக்கெல்லாம் பழக்கம். ஆனா யூதருங்க அப்படி விழுவ மாட்டான். ஈசர் என் காலில் நான் தான் கடவுள்னு வணங்குங்க, இல்லை கல் கழுத்தை வெட்டிடுவேன்னா கூட கழுத்தை வெட்டி உணங்க வணங்க மாட்டேன்னுவாங்க. இவங்கெல்லாம் அந்த ரத்தம் சேர்ந்தவங்க. சின்ன வயசுல இருந்தே நான் தான் தேவன், என்னை அன்றி வேற யாரையும் பணிந்து கொள்ளக்கூடாதுன்னு ரத்தத்திலேயே ஊறி இருக்கிற இந்த யூத அப்போஸ்தலருங்க, டீச்சருங்க, தன்னோடு இருந்த இயேசுவை பார்த்து நீங்க தான் தெய்வம்னு சொல்லி விழுந்து ஆராதிக்கிறாங்கன்னா மேஜர் கன்விக்ஷன் அது, மேஜர் கன்விக்ஷன் அது அவங்களுக்கு. அவரை ஆராதிச்சு தேவன் நீ தான், யூ ஆர் ஈக்குவல் டு தேவ குமார்னா நீங்க தான் கடவுள், சாட்சாத் கடவுள் நீங்க தான், உண்மையான கடவுள் நீங்க தான் அப்படின்ற உறுதி, அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த வெளிப்பாடு இந்த நிகழ்வுல நம்ம பார்க்க முடியுமா? நம்ம பார்க்கலாம். கடவுள்னா யாரு, கடவுள்னா யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நிறைய பேர் இப்பெல்லாம் சைலண்ட் ஆயிடுறாங்க. கடவுள்னா இப்போ ஜிஆர்டி ஸ்கூல்ல கடவுள்னா யாருங்க அப்படின்னா இயேசு தான் கடவுள், கடவுள் தான் இயேசு அப்படின்னு சொல்றாங்க. யாரு கடவுள்னா, கடவுளுடைய ஆட்ரிபியூட்ஸே தெரியாம ஒரு காலம் இருக்கு தெரியுங்களா. அதான் கிறிஸ்தவங்களுக்கும் கடவுள்னா யாரு, இந்த இயேசு தான் கடவுள், கடவுள் தான் இயேசு. ஏன்னா அந்த தியாலஜி எல்லாம் அவ்வளவு போரா இருக்கிறதுனால கடவுள்னா யாரு, அவருக்கு குணாதிசயங்கள் இருக்கு, அவருடைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, நம்மளை படைத்தவர் கடவுள், எல்லாத்தையும் ஆளுவர் அவர் கடவுள், அவருடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்குது, இறையாண்மை உள்ள சாவரன் காட் அவர், அவர் தான் நம்மளை பராமரிக்கிறவர் இல்லைங்களா. அவருடைய குணாதிசயங்கள் இருக்கு. இன்னும் இங்கிலீஷ்ல மூணு ஓம்னின்னுவாங்க, இஸ் ஓம்னிஷியன், எல்லாம் அறிந்தவர் கடவுள், இஸ் ஓம்னி பிரசன்ட், எல்லா இடங்களிலும் இருக்கிறவர் கடவுள், அவர் ஓம்னி பொட்டன்ட் அப்படின்னா சர்வ வல்லமை உள்ள கடவுள். அந்த குணாதிசயங்கள் எல்லாம் இந்த நிகழ்வுல வெளிப்படும். இதெல்லாம் அவர் படைத்தவரா, அஞ்சு அப்பம் வச்சு ரெண்டு மீனை வச்சு 25,000 ஜனங்களுக்கு சாப்பாடு போடணும்னா படைத்தவரை விட்டு வேற யாருனால அதை பண்ண முடியும், படைத்தவர் அவர் தான். அவர் எல்லாத்தையும் ஆளுகிறாரா, இதுல பார்க்கலாம். எல்லாமே அவருடைய ஆட்சி கீழே இருக்கா, கண்ட்ரோல்ல இருக்கா, அது இதுல பார்க்கலாம். இதை நம்ம பார்ப்போம் தொடர்ந்து. இது ஓம்னி பிரசன்ட், ஓம்னிஷியன்ட், எல்லாமே இதுல வருது. அது மாத்திரம் இல்ல, எல்லையற்ற மன உருக்கம் உள்ளவர், ரொம்ப மன உருக்கம் உள்ளவர், அதெல்லாம் இதுல பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்ததுதான் அந்த டீஷர்ல The attributes of God, the glory of God, இங்க தானே இருக்குதுன்னு விழுந்தாங்க சாஷ்டாங்கமா. நமக்கும் பரிசுத்தாவியான ஒரு கண்களை திறந்து இயேசுடைய மகிமையை காமிச்சு. ஏன்னா எல்லா கனத்துக்கும் ஆராதனைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமானவர். பவுல் சொல்றாரு, ஒரு மனுஷன் அதை செய்யலன்னா அவன் மேல அநாத்தமா சபிக்கப்பட்ட மனுஷன். நாம் இயேசுவை ஆராதிக்காம அவருக்கு துதிக்காம அவரை பணிந்து கொள்ளாத ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம்னா ஒரு சபிக்கப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோம். இயேசுக்கு செய்யற மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய அட்டூழியம் என்ன தெரியுமா? அவரை ஆராதிக்காம இருக்கிறது. கிரேட் ஜஸ்டிஸ். அதுக்கு தான் நரகத்துல நம்மளை தூக்கி போடணும், அதுக்கு தான் நரகத்துல. அவர் ஆராதிக்காதவங்களுக்கு தான் நரகம். கிரேட் இன்ஜஸ்டிஸ். அது செய்ய வரீங்களா? இந்த பகுதி நமக்கு அதை செய்யும்படிக்கு ஆண்டவர் ஆவியானவர் நம்ம கண்களை திறக்கட்டும். முதலாவது அவரை படைத்தவர் நம்ம பார்த்துட்டோம். அவர் எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கா, எல்லாத்துக்கு மேல அதிகாரம் அவர் இருக்கா, எல்லாத்தையும் ஆள்பவரா, எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருக்கா. பாருங்க, இந்த காஸ்பல கேர்ஃபுல்லா படிச்சீங்கன்னா அவருடைய அதிகாரம் எல்லாத்துலயும் பார்க்க முடியும். அவர் பேச்சுல அதிகாரம், சில பேர் பேச்சுல மட்டும்தான் அதிகாரம், ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அவர் மலப்பிரசங்கம் எடுத்து முடிச்ச பிறகு என்ன இந்த மாதிரி அதிகாரமா பேசினவங்களை அவங்க பார்த்ததில்லை, அதிர்ந்து போனாங்க அவருடைய அதிகாரத்துல. அவருடைய செயல்ல வியாதியின் மேல அதிகாரம், கமாண்ட் பண்றாரு வியாதிக்கு, இயற்கையின் மேல அதிகாரம், பாவத்தின் மேல அதிகாரம், மரணத்தின் மேல அதிகாரம், அவருக்கு எதுலதான் அதிகாரம் இல்லை, எல்லாத்தின் மேல அதிகாரம். அவங்க மார்க்ல எல்லாம் பார்த்து என்னங்க அதிகாரம் இது, பேய் பேய்ங்க போய் யார் பேசியாவது கேட்குமா? அதுங்க ஆண்டவர் பேச்சு கேட்காம தானே அப்படி பேயா மாறி போச்சு. அதுங்க கூட இவருக்கு அடங்குது. நம்ம பேச்சு ஒரு நாய் கூட கேட்க மாட்டேங்குது, இங்க வா நான் வர மாட்டேங்குது. இல்லைங்களா, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனா பேய்ங்க யாருக்குமே அடங்காத பேய்ங்க நடுங்கி அவர் அதிகாரத்துக்கு அடங்குது. அத்தாரிட்டி, கிறிஸ்துவுடைய அதிகாரம், அவருக்கு இருக்குங்க அதிகாரம். தேவ தூதர்கள் மேல, ஜீவன் மேல, மரணத்தின் மேல, நரகத்தின் மேல, பரலோகத்தின் மேல, காலத்தின் மேல, நித்தியத்தின் மேல, சகலத்தின் மேலயும் அதிகாரம். மார்க் மத்தேயு அதனாலதான் எப்படி முடியுது, வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. அதிகாரம் உள்ள இயேசு, அத்தாரிட்டேட்டிவ் கிரைஸ்ட், அப்படிதான் மார்க் முடியுது. அவருக்கு அதிகாரத்தை இங்க பார்ப்போமே. ரொம்ப அதிகாரம். அதிகாரம்னா என்ன, எல்லாம் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். மனுஷர்களை மாத்திரம் இல்ல, அடங்குற மனுஷருங்க, தன்னுடைய மக்கள் மாத்திரம் இல்ல, வெளியில இருக்கிறவங்களும் சரி, நல்ல தேவ தூதர்கள் மாத்திரம் இல்ல, பிசாசுகளும் சரி, அவர் கண்ட்ரோல் பண்ண முடியும், இயற்கையை அவர் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எல்லாமே இதுல வெளிப்படுது பாருங்களேன். ரொம்ப விசேஷமா இந்த கான்டெக்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். போன வாரம் பார்த்தது 25,000 பேருக்கு சாப்பாடு போட்டாரு. போட்ட உடனே யோவான் என்ன சொல்றாரு, அவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஆன கொட்டாசோல என்ன முடிவு பண்ணாங்க, இதை விட ஒரு ராஜா நமக்கு கிடைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இயேசுக்கு சொல்லல. ஆனா ரகசியமா பிளான் பண்ணி இவரை எப்படியாவது கிட்னாப் பண்ணிட்டு போய் இவரை ராஜாவா பண்ணிருக்காங்க. அந்த முடிவுல இருக்கிறாங்க, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 25,000 பேர் அந்த முடிவுல இருக்கிறாங்க. அந்த முடிவுல ரொம்ப சம்பந்தப்பட்டு ரகசியமா ஈடுபட்டு இருக்கிறது யாரு தெரியுமா, இந்த 12 சீஷருங்க. அவங்களும் அவங்க கூட தான். ஏன் அவங்க கட்டாயமா கூட்டு போனோம்னு நினைக்கிறாங்க, ஏன்னா சீஷர் அந்த அறிவை கொடுத்துருக்காங்க. அவர் நேரா கூப்பிட்டா 2 வருஷமா நாங்க கூப்பிட்டு பார்த்துட்டோம், வரமாட்டாரு, அவரை பிடிச்சி எடுத்துட்டு போயிருந்த அப்படின்னு அவங்க அது கூட இருக்கிறாங்க, பின்னாடி இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பக்கம், இந்த பக்கம் 25,000 பேர், இந்த பக்கம் 12 சீஷருங்க, நடுவுல தேவகுமாரன் என்ன செய்வாரு பாருங்க. ராஜாவை பண்ணணும்னு பாக்குறாங்க. சீஷர் யோசிச்சு பாருங்க, 2 வருஷமா தன் பக்கத்தையுமே எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க அவங்க, உண்மையை சொல்ல சொல்லுன்னா அவர் ஒரு நாள் ராஜாவாவார். நமக்கு எதிர்காலம் இருக்கு இல்லைங்களா. இன்னைக்கு வேண்டாம், தலைக்காய்க்க இடம் இல்லாம அவர் பின்னாடி சுத்துறோம், சாப்பாடு இல்ல, தண்ணி எங்கெங்கயோ கூட்டு போறாரு, கஷ்டம்தான். ஆனா தேர் இஸ் எ லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல் மாதிரி நமக்கு ஒரு விடுகாலம் வரும். அவர் ராஜாவாகும் போது நம்ம பெருசா வரலாம். ஆல்ரெடி சீட்ஸ் எல்லாம் ரிசர்வ்டு. ஒரு யோவானோ யாக்கோவும் போய் அவங்க அம்மா கூப்பிட்டு வந்தாங்க, மம்மி மம்மி எங்களுக்கு 2 சீட்டு வாங்கி கொடுங்க, அவர் ராஜா ஆனப்போது ரைட் லெஃப்ட் நாங்க தான் உட்காந்து. அந்த எதிர்பார்ப்புல அவங்க இருக்கிறாங்க. இவ்வளோ நாள் காத்திருந்த காத்திருந்த கனவு இப்போ நிறைவேறு. எல்லா ஜனங்க என்ன பண்றாங்க, ராஜா வாக்கிடலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே அப்பாடா கனவு நிறைவேறப்போது அடைந்து ஆயிடுச்சு, முடிந்தது அப்படின்ற ஆனந்தத்துல அவங்க இருக்காங்க. அந்த ரெண்டு, ஒரு பக்கம் அந்த மாசு, இன்னொரு பக்கம் சீஷருங்க, நடுவுல தேவகுமார். எப்படி இவர் ஆன்சர் பண்ண போறாரு, 22வது வசனம். ஏசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்களை படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இப்படி பண்ணலாமா, அவரு இப்படி பண்ணலாமா, எங்க கனவுகள்லாம் எடுத்து மண்ணை வாரி போடுற மாதிரி இப்படி பண்ணலாமா, நாங்க யோசிச்சு எவ்வளோ ஆசையா இருந்தோமே, இங்கத்தான் இருக்கணும், எங்க இருந்தாலும் இப்பத்தான் கூட்டம் சேர்ந்துகிட்டு எல்லாம் ராஜா வாக்க போறோம் இன்னும் போது. அவர் என்ன பண்றாரு, உடனடியா அவங்க சீஷர்கள் எல்லாம் பிடிச்சி துரு கன்ஸ்ட்ரெயின் கம்பல், கழுத்தை பிடிச்சி தள்ளுற மாதிரி, உடனே ஏறுங்க ஏறுங்க ஏறுங்கன்னு சொல்லி கப்பல்ல ஏறி அவங்களுக்கு போறதுக்கு விருப்பமா, நான் போக மாட்டேன் போக மாட்டேன் நிக்கிறாங்க. ஒண்ணு அவரை மட்டும் போறதுக்கு இஷ்டம் இல்ல, இங்கத்தான் இருக்கணும்னு. ஒருவேளை புயல் வர்றது அவங்களுக்கு தெரியாதா, மீன் பிடிக்கிறவங்க புயல் வர மாதிரி இருக்கு, இப்ப போடக்கூடாது, புயலாவது ஏதாவது போங்க அப்படின்னு தள்ளி விட்டுறாரு. கம்பல்டு, ஓகே, சீஷர்களை தான் கண்ட்ரோல் பண்ணாரு. 25,000 பேரை எப்படிங்க, சிங்கிள் ஹேண்டட் மனுஷ எப்படிங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். 25,000 பேர் உங்களை கிட்னாப் பண்ண வராங்கன்னா நீங்க என்னங்க பண்ணுவீங்க, ஒருத்தர் ரெண்டே நம்ம தூக்கிட்டு போயிட முடியும். 25,000 பேர் என்ன போட்டிருக்கு, ஜனங்களை அனுப்பி விட்டார். த அத்தாரிட்டி ஆஃப் கிரைஸ்ட், அவர் தாங்க இஸ் அ மாஸ்டர் என்னும் போது எல்லா சூழ்நிலைக்கும் அவர் தான் மாஸ்டர், அவர் தான் ஆள்றவர், அவர் தான் எல்லாத்தையும் செய்யறவர். பாருங்களேன், அந்த கூட்டத்தையும் இது பண்ணி விட்டார். அந்த ஆர்வத்துல இருக்கிறாங்க, ஆர்வத்துல இருக்கிறாங்க அவருடைய அதிகாரம். அது மாத்திரம் இல்ல, இன்னும் இங்க இன்னொன்னு பார்க்கணும். இது சாத்தானுடைய பெரிய சோதனை. சாத்தா வந்து 3 சோதனை கொடுத்துட்டு போயிடல, அவர் வாழ்க்கையெல்லாம் பல சோதனைகள் கொண்டு வந்துச்சு. இதுல ஒரு சோதனை அவனுக்கு என்னன்னா எப்படியாவது இயேசுவை சிலுவைக்கு போகாம நிறுத்தணும். அது மூணாவது சோதனையே காமிச்சான் இல்லைங்களா. என்ன அவனுக்கு ராஜ்யம் தானே வேணும், உலகத்துல நீ ராஜா தானே ஆகணும், அதெல்லாம் அவனுக்கு கொடுக்கற, என் காலில் உழுந்து நீ என்ன ஆறாது இல்ல, சிலுவைக்கு போகக்கூடாது, அவர் மனுஷர்களை பாவத்துல இருந்து காப்பாத்தி விடுவிக்க கூடாது. அதைதான் இங்க சிலுவை இல்லாத கிரீடத்தை கொடுக்கறான். ஜனங்கள் மூலமாக ஜனங்கள் பாப்புலாரிட்டியை ஏற்படுத்தி தானங்க எல்லா பொலிட்டிஷியன் விரும்புறது. அந்த நேரத்தில் ஒரு ஒப்பீனியன் போல் எடுத்திருந்தோம்னா யார் தான் வின் பண்ணியிருப்பாரு, எல்லாம் இருபது கீரோ எல்லாம் கீழே போயிட்டு இருப்பாங்க, எல்லா ஜனங்களும் ஓட்டு ஏசுக்குத்தான், அவர் தான் வந்திருக்கும். இந்த சூழ்நிலை யாராவது விடுவாங்களா, இந்த சூழ்நிலை பஸ்கா பண்டிகை எல்லாருக்கும் அந்த டைம்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு, மேசியா திடீர்னு வருவார். ரொம்ப இவங்க அரசியல் தன்னோ தாங்க முடியாம போச்சு, யோவான்ஸ்தானா கொண்டு அந்நியாயம் அட்டூழியம் நடந்துகிட்டு இருக்கு, இப்பதான் மேசியா வருவான்ற எதிர்பார்ப்போடு பஸ்கா பண்டிகைக்கு மக்கள் வந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் ராஜா வாயிருக்கலாம், ஏறி போய் அந்த ஜன ஒரு கண்ணசிருந்தா போதும், தூக்கிட்டு போய் ராஜாவாக உட்கார் வச்சு இவரோ அதை தள்ளி அரசியல்வாதிகள் தள்ளி இன்னும் கொல்லணும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அங்க இருக்கிற அநியாயங்கள் அவர் சரி பண்ணிருக்க முடியாது, அரசியல் விதமா பண்ணிருக்க முடியாது. அது மாத்திரம் இல்ல, அவ்வளவு வேதனை, அவ்வளவு அகோரமான சிலுவை, ஷேம், அவமானம் சந்திக்க வேண்டியதே இல்லையே. நல்லாவா ராஜா இருக்கலாமே, மேசியாவா ஆயிருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாமே, நல்ல சந்தர்ப்பம் ஆச்சு. அதுதான சீஷர்கள் விரும்புறாங்க, அதுதான மக்கள் விரும்புறாங்க, அதை செய்யலாமே. ஆனா அந்த தேவகுமார் என்ன பண்றாரு, இந்த சீஷர்கள் எந்த பக்கம் துரத்தி விட்டு இந்த ஜனங்களை இந்த பக்கம் அனுப்பி இருபத்தி மூணாவது வசனத்தில் அவர் தனியே தனித்து தனித்திருந்தார். சாயங்காலம் ஆன போது தனித்திருந்தார். யூதர்களுக்கு ரெண்டு சாயங்காலம், ஒன்னு வந்து மூணுல இருந்து ஆறு மணி வரைக்கும், அது ஒரு சாயங்காலம். அப்பதான் சீஷர்கள் வந்து அந்த டைம்ல தான் சொன்னாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு பசியில இருக்கிறாங்க அனுப்புங்க. அவங்களுக்கு இன்னொரு சாயங்காலம் இருக்கு, ஆறுல இருந்து ஒன்பது சூரியன் அஸ்தமான பிறகு ஒரு சாயங்காலம், அது எந்த சாயங்காலம் இருள் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அவர் தனித்து மரத்துக்கிட்ட இருக்கிறார். என்ன ஒரு தீர்மானம், தேவகுமாரனுடைய தீர்மானம். என்ன சுச்சுவேஷன் எவ்வளோ செஞ்ச நல்லா இருக்கும் போது தன்னை கொலை செய்யணும்னு யூத தலைவர்கள்லாம் இருந்து அவங்களுக்கு மறைஞ்சு ஒளிஞ்சு வந்தாரு. இப்ப இந்த ஜனங்களை பயன்படுத்தி அரசு ராஜாவாகி தன்னுடைய ராஜ்யத்தை நிரூபிச்சிருக்கலாமே. ஆனால் பிதாவுடைய சித்தம் அது அல்ல. அவர் சொன்னார், நான் என்னுடைய சித்தத்தை செய்ய வரல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தையே செய்ய வந்தேன். அதை விட இவர்களை நேசிக்கிறார் இல்லைங்களா. தனிமேல் போய் பிதாவுடைய சமூகத்தில் இருக்கிறார். ஏன் பிதாவுடைய சித்தம் ஜனங்களுடைய பாப்புலாரிட்டியை விட, இவ்வளோ பெரிய ப்ரெஷர், இவ்வளோ பெரிய கட்டாயத்தை விட அவருக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியம் பிதாவுடைய சித்தம். நமக்கு ஒரு ரெண்டு பேர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டுமே, ப்ரொபோஸ் பண்ணட்டுமே, பிதாவுடைய சித்தமெல்லாம் காத்தில் போய்விடும் இல்லைங்களா. கொஞ்சம் ப்ரெஷர் வந்துட்டுமே, ஒரு பிரச்சனை வந்துட்டுமே, பிதாவுடைய சித்தமெல்லாம் போய்விடும். உலகமே அவர் கட்டாயப்படுத்துது, அசையாம அடம் பிடிச்சு நிக்கிறாரு பாருங்க. என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும், என் பிதாவின் சித்தத்தை. பப்ளிக் ப்ரெஷர், சொந்த சீஷர்கள் எல்லாத்துக்கும் விரோதமாக பிதாவுடைய சித்தம் எங்க தான் கொண்டு போவோம், மிக கொடுமையான நிராகரிப்பு, அவமானம், வாரில் அடி, கெச்சமென, வேதனை, சிலுவை, எவ்வளோ கொடுமை, எவ்வளோ வேதனை. அதை தெரிந்து கொண்டார் தேவகுமார். நம்முடைய சார்பாக கிருபாதார பலியாக சிலுவையில் மறிப்பதற்காக, ஏன் அந்த முடிவுல தான் உங்களுடைய என்னுடைய நித்திய எல்லையே தங்கியிருக்கு. அன்னைக்கு காந்தி அவரு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா நீங்களும் நானும் பரலோகத்தை நினைச்சு பார்த்துட முடியாது. நம்முடைய நித்திய எல்லையே அவர் அன்னைக்கு எடுத்த முடிவுல தான் இருக்கு இல்லைங்களா. ஜன பேச்சு கேட்காம தனியா பாருங்க, கொஞ்சம் டிவியேட் பண்ணியிருந்தா போதும். இந்த தேவகுமாரனை தாங்க ஆராதிக்கணும், இவர் ஆராதிக்க கூடாது. நீ மெய்யாகவே தேவகுமார், நீங்க தான் தேவகுமார் இல்லைங்களா. உலகத்துல அவனையும் இவனையும் அந்த அரசியல்வாதியும் இவங்களையும் அது போக ஓடுறாங்க. இங்க பாருங்க இந்த தேவகுமார், அவர் போய் மலையில என்ன ஜபம் பண்ணிருப்பார் அங்க போய் நமக்கு தெரியல, ஒரு ஸ்கிரீன் போட்டாங்க இங்க. ஆனா அவர் அடிக்கடி ஜபம் பண்ணும்போது என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். யோவான் 17வது அதிகாரத்துல என்ன பண்ணாருன்னு தெரியும், என்ன பண்ணாரு, என் சீஷர் தான் ஆண்டவரே, என் சீஷர்ங்க ஆண்டவரே, அவர் பேச்ச கேட்கிற அவங்க நம்பணும் ஆண்டவரே, அவங்களுக்காக தான் ஜெபம் பண்ணார். தான் ஜெயித்து வந்தார் சாத்தானுடைய சோதனைய, அந்த சோதனையில இன்னும் மாட்டி இருக்கிறது சீஷர்ங்க, அவங்க ஜெயிக்கும்படி ஜெபம் பண்றேன் இல்லைங்களா, அதான் ஜெபம் பண்றேன். அவருடைய பார்க்கிறோம், அவருடைய அதிகாரத்தை பார்க்கிறோம், அவருடைய தேவகுமாரனாக அவருடைய பிதாவுடைய சித்தத்துக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டை பார்க்கிறோம், அவருடைய சகல அறிந்த குணத்தை பார்ப்போமே, அவருடைய ஓம்னிஷியன்ட் ஓம்னிபோட்டன்ஸ் பாருங்களேன், சர்வ வல்லம தன்மையை பார்க்கிறோம். அடுத்த சீன் என்ன பார்க்கிறோம்னா, ரெண்டு சீன், இவங்களை கப்பல்ல ஏறி அனுப்பிட்டாரு, நடுக்கடலுக்கு போயிட்டாங்க, இவரு மலைக்கு போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். 24வது வசனத்தில் அதற்குள்ளாக இவர் போய் மலையில ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன ஆயிப்போச்சு, அதற்குள்ளாக படகு நடுவிலே சேர்ந்து, படகு நடுவில் போய் எதிர்காற்றின் காற்று இருந்தபடியால் அலைகளால் அலைவுபட்டது. இங்கிலீஷ்ல தேவர் பேக்கட் பை த வேவ்ஸ், அலைவுபட்டது. அலைவுபட்டதுன்னா நம்ம இப்படி இப்படி நினைச்சுக்க கூடாது. ரொம்ப யோவான் சொல்றாரு 6:18 ஒரு பெருங்காற்று, ஒரு ஃபியர் ஸ்ட்ராங், ஒரு பெரிய ஒரு புயல் வந்துச்சு. புயல், பெரிய ஒரு சூறாவளி புயல்னுவாங்க, புரியுங்களா? அந்த கலிலியா கடல்லாம் அந்த மாதிரி புயல் அடிக்கடி வரும். ஏன்னா அதெல்லாம் மலையெல்லாம் ரொம்ப நிறைஞ்சிருக்கு, சுத்தி இருக்கிறதுனால அந்த கடல்லாம் அநேக நேரத்தில் போய் அந்த அலைகள்லாம் போய் நிறைய இடங்கள்ல செட்டில் ஆக முடியாம போய் அந்த மலைக்கு அடிச்சுட்டு பெரிய அலைகள் வரும், சுனாமி மாதிரி அலைகள் வரும். அந்த அலைகள் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஒரு ஃபோர்ஸா வரும், ஆக்ரோஷமா வரும். அது ஆக்ரோஷமா வந்து அந்த அலைகள்ல காண்டி மாட்டிக்கிட்டோம்னா அது எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற பாறாங்கல்லு மலையில போய் இடிச்சு சுக்குநூறா ஆக்கும். வெரி டேஞ்சரஸ் அலைகள் பாருங்க, பெரிய ஹைட்டுக்கு வரும். அலைவு பட்டது அப்படின்னா என்ன, இந்த அலை வந்து அடிச்சு 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 அந்த போட்டு வந்து கிரு கிருன்னு சவுண்ட் வர ஆரம்பிக்குது. இந்த போட்டுடைய ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணுது, ஒருவேளை உடஞ்சிடும் போல இருக்குது, கிராக் விடும் போல இருக்குது. அடியா அடியா அவ்வளவு பயங்கரமா அடிக்குது, போட்டே உடையற மாதிரி அலைகள் அடிக்குது. யோசிச்சு பாருங்க சீஷருடைய நிலைமை. இப்பதான் மிஷினரி ஒர்க்கு அனுப்பிச்சுட்டு வந்தார், போயிட்டு உரலாம போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தோம், டயர்டா வந்தோம், எல்லாத்தையும் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணோம். சரி நீங்க டயர்டா இருக்கிறீங்களேன்னு சொல்லி அந்த பக்கம் கூட்டு போனாரு. கூட்டு போய் அங்க ரெஸ்ட் எடுக்க முடிஞ்சிச்சா, அதுக்குள்ள இந்த கூட்டம் வந்துச்சு. அவங்களுக்கு எல்லாம் பரிமாறினாங்க, 25,000 பேர் பரிமாறும் போது ரிலாக்ஸா பரிமாறலாமா, பசி எல்லாருக்கும் கொடுக்கணும், ஃபுல் டே டயர்டு. சரி இப்பதான் அவர் ராஜா பண்ணுவார் சொல்லி இப்ப பார்த்தா இப்போ கப்பல் அனுப்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி அலைய சந்திக்கிறாங்க, எவ்வளவு உடம்புல டயர்ட் மாத்திரம் இல்ல, மென்டல் கன்ஃபியூஷன், அவங்களால ஒரு ஏமாற்றம், ஒரு குழப்பம், வரவே விருப்பம் இல்ல, அவசரப்படுத்தி நம்மளை அனுப்பி விட்டு ஒரு அலைக்குள்ள அனுப்பிச்சுட்டாரு, ஒரு புயலுக்குள்ள நம்மள அனுப்பிச்சு விட்டாருன்ற ஒரு ஏமாற்றம், ஒரு கேள்வி, ஒரு குழப்பம். கப்பர்னோம் பக்கத்துல இருக்க பெத்சாயரை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப குழப்பம். Mark 6:48 நீ வந்து அதை எடுத்து பாருங்க, Mark 6:48 படிங்க, தமிழ்ல எப்படி வந்து பார்ப்போம். இதே சீன் தான் மார்க்ல வருது, பார்க்கலாம்.
அப்பொழுது பார்த்து அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் கண்டு வலிக்கிறது, வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில்
தண்டு வலிக்கிறது. என்ன பண்ணாங்களா, வருத்தப்படுகிற தேவர் ட்ரெயினிங் அட் த ரோவிங், ட்ரெயினிங் அட் த ரோவிங். அந்த கப்பல் நீங்க பண்ணி பார்க்கணும், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் செட்டு போட்டு இன்னொரு வாட்டி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்து பார்க்கணும். கப்பல்ல இருக்கிறாங்க, அலைகள் இப்படி அடிக்குது. கப்பல் ஓட்டுறவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், அலைகள் வரும்போது இப்படி அடிக்கும் போது நம்ம அந்த போன் வாங்க அந்த கப்பலுடைய முன்னாடி பகுதி வந்து அந்த அலையை நோக்கி இருக்கணும். அப்பதான் அந்த அலை வரும்போது மேல மேல போகும். ஒருவேளை அந்த அலை என்ன பண்ண பார்க்கும், அந்த அலை வந்து அடிச்சு அந்த கப்பலை இப்படி திருப்ப பார்க்கும், சைட்ல இப்படி திருப்பிருச்சுன்னா என்ன ஆகும், அந்த அலை அடிச்சு இப்படியே பெண்ட் ஆகும், கப்பல் தலகீழ திரும்பி அந்த கப்பல் அலை அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு போய் பாறாங்கல்ல இடிச்சு அவங்களும் சரி கப்பலும் சுக்குநூறாயிடும். அந்த அலை என்ன பண்ணது, இப்படி திருப்ப பாக்குது. இவங்க என்ன பண்றாங்க, அந்த அலை இதை வச்சு ரோ பண்ணி மோட்டர் போட்டா இருந்துச்சு அப்போ அலை இதை வச்சு இப்படி இப்படி வச்சு அதை நேரா போ போ பாக்குறாங்க. அலைக்கு விரோதமா ரோ அடிக்கிறது அவ்வளவு ஈஸியா, யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியா, ட்ரெமெண்டஸ் ஸ்ட்ராங், லாஸ்ட் டைமாவது அந்த மாதிரி ஒரு புயல் வந்துச்சு, ஆனா ஆண்டவர் எங்க இருந்தாரு, படுத்துக்கிட்டு இருந்தாரு, பரவாயில்ல. அப்பவே அலர்னாங்க, ஐயோ ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே காப்பாத்தோம்னு. இப்போ அவர் இல்ல, அவர் இல்லாத மாத்திரம் இல்ல, அவர் இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்தது ஒரே கப்பல் தான், அந்த கப்பலை எடுத்துக்கிட்டு இவங்க வந்துட்டாங்க. இவர் அங்க கரையில் இருக்கிறாரு, அவர் எங்க இங்க வரப்போறாரு? இப்போ அவர் வரவும் முடியாது, இவங்க இங்க அலையில மாட்டிக்கிட்டும் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு இருக்கிற தாட்ஸ். ஏன் வந்தோம்? ஆண்டவருக்கு கீழ்படிச்சு தானே வந்தோம். இவரு யோனா மாதிரி, யோனா வந்து கீழ்படியாம போனாரு, அவருக்கு புயல் வந்துச்சு, அவருக்கு வரணும், ஆனா ஆண்டவருக்கு கீழ்படிஞ்சு வந்தோமே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. பாருங்க அவசர அவசரமா நடு ராத்திரியில வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே, அல வாயுது. யோசிச்சு பாருங்க, ஆனா இவ்வளோ ஒரு கொடுமையை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க, ஆண்டவர் அங்க காமா மலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். ரெண்டு காட்சிகள், ரெண்டு காட்சிகள். அவர் எப்பதான் வர்றாருன்னு மார்க் சொல்றாருன்னா நாலாம் ஜாமத்தில், நாலாம் ஜாமத்னா 3 மணி காலையில், 3 மணிக்கு அவங்க ஆரம்பிச்சதும் இந்த இடத்த நேரத்தை பார்த்தோன்னா 6 மணி நேரம் இருந்திருக்கிறாங்க. 6 hours அலையில அலம் மோதி ரோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ரோ பண்ணிட்டு இருக்காங்க 6 மணி. முடிச்சு போச்சு, ஒவ்வொரு நரம்பும் வலிக்குது, இதுக்கு மேல பண்ண முடியல, வேர்த்து கொட்டுது, தலைய சுத்துது. என்ன கொடுமை, என்ன கொடுமை! அவர் பேச கேட்டு இப்படி ஆயிப்போச்சே, இப்படி ஆயிப்போச்சே, அவங்களுடைய லிமிட்டுக்கு வந்துட்டாங்கன்னு போட்டிருக்கு. They were battered to their limits. வர முடியாது, ஸ்ட்ரகிளிங், உடம்பெல்லாம் வலிக்கு. நீங்க எங்கேயாவது போட்டிங் பண்ணிருக்கிறீங்களா? இந்த மாதிரி ரோ எடுத்துக்கிட்டு, நான் கேரளா ஹவுஸ் போட்ல போயிருக்கேன், அதுல மோட்டர் இருக்கும், இந்த மாதிரி போட்டிங் பண்ணதில்ல. என் வைஃப்க்கு இப்பெல்லாம் போட்டிங் பண்ணா பயம், அதனால ரொம்ப நாள் ஆயிடுச்சு போட்டிங் போறது. போட்டிங் போறது எப்போ ஒரு வாட்டி இந்த பெட்ரல் போட் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பெட்ரல் போட்ல இப்ப ஜானும் ஸ்டீபன் பேர்டு, அவனுடைய மகன் ஜோசப்பும் மைசூர் போகும்போது போயிட்டு வந்தாங்க. நான் ஒரு வாட்டி போயிருக்கிறேன், ரொம்ப போகும்போது ஒரே சந்தோஷம் இல்லைங்களா, போய் அடிச்சுட்டு 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 எவ்வளோ தூரம் போயிட்டோம், ஆனால் திருப்பி வரணுமே, அங்கே போயே டயர்டாயிருச்சு. திருப்பி அடிச்சு 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 நிதானமாக வந்து இறங்கின ஒன்றும் எல்லாம் வலிக்குது பாருங்க, உட்காந்துட்டோம். அன்னைக்கு போயிடுச்சு ட்ரிப்பே, அவ்வளோ வலி. இதுவே எப்படி இருந்துச்சுன்னா, ரோவிங் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? நமக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? காலையில் இந்த அல்சூர் லேக் நமக்கு இருக்கு இல்லைங்களா, இப்போ மிலிட்ரி எடுத்துக்கிட்டாங்க. அந்த மிலிட்ரி என்ன பண்ணுறாங்க, மிலிட்ரி எக்ஸசைஸுக்கு காலையில் நீங்கள் போய் ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி ஆளுங்க சின்னது தான் கட்ட மாதிரி ஒரு போட்டு அதை வச்சுக்கிட்டு ரோ பண்ணுவாங்க. அவங்க பைசெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும், இது ரொம்ப கஷ்டம் அது பண்ணுறது. அது பண்ணுறதுனால ரொம்ப டெவலப் ஆகும், அதை பண்ணுவாங்க. அது ஒருத்தன் ஒரு ஆள், இங்கே பெரிய போட்டு 12 பேர் இருக்கிறாங்க. இதை புயல், இந்த அல்சூர் லேக்ல எந்த புயலும் வர புயல், அதை ரோ பண்ண எவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு புரியுதுங்களா? ஹாரிபிள் லிமிட்க்கு வந்துட்டாங்க. ஒருவேளை சொல்லலாம், அவங்க மீன் பிடிக்கிறவங்க அவங்களுக்கு நல்லா தெரியும், உண்மைதான். ஆனா 2 வருஷமா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மீன் பிடிக்கலையே. 2 வருஷமா ஆண்டவர் பின்னாடி இருந்தாங்க, டச்சு போயிருச்சு. ஒரு 2 வருஷம் விட்டுட்டு ஜிம்முக்கு போய் ஜிம்மு பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும் டச் இல்ல. ஒருவேளை காலெல்லாம் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஏன்னா அவரு அலையிறாரு, அவர் பின்னாடி அழைச்சிட்டு போறாங்க. ஆனா கையெல்லாம் வீக் ஆச்சு, இப்போ கைகள்லாம் அவ்வளவு எக்ஸசைஸ் இல்லை, லோவர் பார்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவரு கூட சுத்தி சுத்தி அந்த மாதிரி ஸ்ரீசங்க படுற பாடு 6 மணி நேரம். என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த 6 மணி நேரத்துல அவங்க பயணம் செஞ்சது வந்து 3.5 மைல். ஒரு அவர்ல 12 மைல் நார்மலா இருந்தா பயன்படுத்த பிரயாணம் பண்ண முடியும், ஒரு அவர்ல 12 மைல் போக முடியும். இப்ப 6 மணி நேரத்துல 3.5 மைல் தான் போயிருக்கிறாங்கன்னா, உன்னால யோசிக்க முடியுமா அவங்களுடைய லிமிட்டு? வேர்த்து கொட்டி இங்க பைசப்ஸ் எல்லாம் வெளியே வெடிச்சுட்டு வந்துடும் போல இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, வேர்த்து கொட்டிக்கிட்டு. ஐயோ, இந்த நேரத்திலாம் அவங்களுக்கு இருந்த கேள்வி, ஏன் ஆண்டவர் இதை அனுப்புனாரு? இனிமே ஒரு இது பண்ணணும்னால கஷ்டம். அந்த லிமிட்டுக்கு வரும்போது என்ன போட்டிருக்கு, ஆண்டவர் அவர்களை மறந்துட்டாரா, அவங்களை கைவிட்டுட்டாரா? மார்க் 6:48 என்ன சொல்லுது, அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. பாருங்களேன், எப்படிங்க பார்த்தாரு? சிசிடிவி கேமராவா இருந்துச்சு போட்ல, எப்படி பார்த்தாரு? புயல், மேகம், காத்து, அங்க அங்க பார்த்து இவர் என்ன மலையில எடுத்துக்கிட்டு பார்த்தாரு. This is the omniscient God. சகலத்தையும் காணுகிற தேவன், எதுவுமே அவருக்கு மறைபொருள். அவர் தண்டு வலிக்கிறது அவர் கண்டு, இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, லிமிட்டுக்கு வந்துட்டாங்க என்றதை அவர் பார்த்து பார்த்து என்ன பண்றாரு? சீஷர்களுடைய கஷ்டமான நேரத்துல விட்டுட்டாரா? தண்டு அவர் ரொம்ப லிமிட்டுக்கு வந்துட்டாங்க, இதை விட முடியாதுன்னு சொல்லி அவர் எப்படி போய் ஹெல்ப் பண்ண முடியும்? இப்போ போட்டீங்க, கடல் ஆச்சு, புயல் அடிக்குதாச்சு. இஸ் தி ஆல்மைட்டி காட். அவர்னால என்னங்க செய்ய முடியும்? ஈர்ப்பு சக்தியை மறுத்து தான் படைத்த கட்டளைகளையே அதை மெறித்து போகும்படி, ஒரு தண்ணியில கால் வச்ச ஈர்ப்பு சக்தி எடுத்துட்டு போவாது, ஆனா ரோட் மாறி புயல் மேல நடந்து போற. வாட் அ க்ளோரியஸ் காட். ஒரு காட்சி பார்க்க முடியல, இந்த புயல் மேல நடந்து அது போற சுனாமி மேல எப்படி நடந்து வராருங்க, அப்படியே நடந்து புயல் மேல நடந்து வராரு. டிஃபை கிராவிட்டியை டிஃபை பண்ணிக்கிட்டு அந்த புயல், நம்ம எப்படி புயல் நம்ம கொஞ்சம் நம்மள ஆட்டமே ஆடாம நடந்து புயலை கிழிச்சுக்கிட்டு நடந்து வரார். இஸ் கம்ஸ் டீச்சருங்க, அவங்க லிமிட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி எதுவுமே அவரை தடுக்க முடியாது. அவங்க காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டார், தடுமாறாம நடந்து வரார், புயல் மேல் நடந்து வரார். பலேற்பாடுல இருக்கு, புயல்களில் பயணம் செய்கிறவர் அவர். நமக்கெல்லாம் ராக்கெட் இது பிளைன் ஏதோ வச்சிருக்கலாம், ஆனா புயல் மேல உட்காந்து ரதம் மாறி போறவர் நடந்து வர்றார். பாருங்க, புயல் மேல் நடந்து வருகிறார் தேவன். தன் சீஷர்களை கஷ்டப்படுறத பார்த்து அவங்களுடைய உபத்திரவங்களை தங்களை காப்பாத்தணும் யோசிச்சு பாருங்க. பிளாட்டா நடக்குது, நான் நினைக்கிறேன் அவர் ஈரம் கூட ஆயிருக்க மாட்டார், ஏன்னா அது மேல தான் நடந்து வர்றாரு, ரோடு மாதிரி நடந்து வர்றாரு அது மேல. அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா எங்க வருவாரு? காம்பஸ் வச்சுக்கிட்டு இருந்தாரு, எங்க அவங்க இருக்கிறாங்கன்னு தெரியும். இன்னும் எல்லாமே அவருக்கு தெரியும், எங்க இருக்கிறாங்கன்னு தெரியும், நடந்து வராரு. மாத்திரம் அவருடைய இறக்கத்துல நடந்து வரும்போது மார்க்ல என்ன போட்டிருக்கு தொடர்ந்து படிங்க,
24 நடந்து அவர்களிடத்தில் வந்து
கடந்து போற மாதிரி ஏன் போகணும்? அவருடைய மனதுருக்கம், இறக்கம், நம்மள புரிஞ்சுகிட்ட தன்மை என்ன அதிசயம். ஏன்னா அவரை பார்த்தவன இவங்க என்ன பண்ண போறாங்க? மத்த 26 சொல்லுது, அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். அலர்னாங்க, ஆவேசம் அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம ஊர்ல பேய் அப்படின்னு கத்துற மாதிரி பேய் வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய நிலைமை, லிமிட்டுக்கு வந்துட்டாங்க, வேர்த்து கொட்டிக்கிட்டு யமனை பார்த்தோமா, நம்மள சாகடிக்கிற சங்கார தூதன் வந்து பேய் வந்திருக்குது நம்மள புடிச்சிட்டு போறதுக்குன்ற மாதிரி நொந்து டயர்டா பயந்து நடுங்கி போயிருக்கிறாங்க. அதே அலர்னாங்கன்னு போட்டிருக்கு, அலர்னாங்க, அலர்னாங்க. ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஒரு பேய் வரும்போது பேய் அந்த பக்கம் அப்படியே போகுதுன்னா அது ஒரு பயம் இல்லைங்களா? ஆனா பேய் நம்மளை பார்த்து நடந்து வருது, நம்மளை பிடிக்க வருதுன்னா எவ்வளவு பயம் இருக்கும் இல்லைங்களா? நம்மளதான் பிடிக்க போது நமக்கு நேரா வருதுன்னா எவ்வளவு பயந்து போவோம். அப்படி இருக்கும் போதே நமக்கு பயம். ஆனா நேரம் அந்த அறிந்து நம்மள அப்படி பயப்படுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு பயம் கொடுக்காம அப்படி போற மாதிரி போற. வாட் அ கம்பாஷனேட் லார்ட் இல்லைங்களா? எவ்வளவு இறக்கமா புரிஞ்ச தேவன், அவங்க பயப்படுவாங்க பிள்ளைங்கன்னு சொல்லி. நம்ம நைட்ல புள்ள பயப்படுறோம்னு சொல்லி மெதுவா போய் எழுப்புறது இல்ல, அந்த மாதிரி ரொம்ப அலறக்கூடாது பிள்ளைங்கன்னு அந்த மாதிரி அப்படியே கடந்து போற மாதிரி போறார். பேய் நினைச்சு பாருங்க, அப்போஸ்தலர்களுக்கும் பேய் மூவி கதைலாம் தெரியும், அந்த காலத்திலயே பேயெல்லாம் நினைச்சிருக்காங்க அப்போஸ்தலர்கள். சத்தியத்தை சொல்லி கொடுக்கவங்க எவ்வளவு மூட நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஏதோ நினைக்கலாம், யோவான் ஸ்தானா உயிரோடு வந்துட்டாருங்க, இவங்க போய் நினைக்கலாமா பேய் அப்படின்னு சொல்றாங்க. பேய் பேய் அது உயிரோடு ஒரு மறித்து உயிரோடு எழுந்து வரும்போது அப்படித்தான் நினைச்சாங்க சரிங்களா? அதனாலதான் என்னை தொடுங்கள் வந்து பாருங்கள், பேய் இல்லை, பேய்னா கை அப்படியே உள்ள போகும், தொடுங்க எனக்கு மீன் கொடுங்க நான் சாப்பிடுறேன் அப்படின்னு பேய் அப்படின்றாங்க. அவங்க என்ன அலறினார்கள், எக்ஸீடிங்லி கிரேட் கிரை. அனக்ரெஜோ அப்படின்னா இந்த பிசாசுங்க அலறிக்கிட்டு வெளியே வந்துச்சு, அவர் பேய் விரட்டும் போது கத்திக்கிட்டு வெளியே வந்துச்சு. அதே வார்த்தை தான் இங்க போட்டிருக்குது, ஸ்கிரீம், எக்ஸீடிங்லி ஸ்கிரீம், கத்துனாங்க. அது இங்கிலீஷ் ஒரு வார்த்தை அப்படியே எல்லாம் கலண்டு போச்சுன்னு தேவர் அன்ஸ்ட்ரங், எல்லாம் கலண்டு போச்சு. முதலே கலண்டு தான் போயிருக்குது, போட்டோ ஓட்டி இன்னும் இது முடிஞ்சு போச்சு. அவங்க கதை முடிஞ்சு போற அந்த முச்ச எல்ல கட்டைக்கு வந்த அந்த சீஷர்ல அந்த அன்பான தேவன் தேற்றுறத பார்க்கறோம். என்ன சொல்றாரு 27வது வசனத்துல, உடனே உடனே அவங்க இன்னும் கொஞ்சம் அலர்ட்டம் சிரிக்கலாம் அவரு பார்த்து, உடனே உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாமல் இருங்க, பயப்படாது இருங்க. ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் அவங்களுக்கு, உடனடியாக திடன் கொள்ளுங்க, பீ கரேஜியஸ், தைரியமா இருங்க. அநேக நேரத்தில் புரியற்பாடுல வருது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன், பி ஸ்ட்ராங். ஏன் திடன் கொள்ளணும், வரும் எப்ப பார்த்து வெறுமா திடன் கொள்ளுன்னு சொல்றது இல்லை. ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, கொரோனா வைரஸ் எல்லா இடத்துலயும் பயப்படாதீங்க பயப்படாதீங்க, ஏன் பயப்படணும்னு சொல்றது இல்ல. பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு பயப்படாதீங்கன்னு, கனடியன் பிரைம் மினிஸ்டருக்கே வந்துருச்சு. என்ன சொல்றது இவர், பயப்படாதீங்க, நான் தான், நான் தான் இயேசு, நான் தான் அவங்க நண்பன், அப்பெல்லாம் ஒண்ணு தெரியல. என் வாய் அவர் வாய்ஸ் அவருக்கு தெரியும், நான் தான். அந்த போதும் உலகத்துல அவர் இருந்தார்னா போதும். ஒரு பாட்டு இருக்கு, வெனிதான் த போர்ட், நோ தேர் இஸ் நோ ஃபியர் இன் லைஃப், இல்லை அவர் தான், நான் தான், பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க. என்ன செய்யணும், திடன் கொள்ளணும். ஏன், நான் தான். என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஸ்டாப் பீங் அஃப்ரேட், இன்னுமே பயப்படாதீங்க, இன்னுமே பயமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. இதை சந்திச்சவங்க வேற எதுவும் பயம் வரக்கூடாது வாழ்க்கையில், இனிமே பயமே உங்களுக்கு இருக்கக்கூடாது, பயப்படக்கூடாது. அதை சொல்லி அவங்களை காம் பண்றார் சரிங்களா. பியூட்டிஃபுல் இன்சிடென்ட். பேதுருவுக்கு அடுத்தது நடக்கிற அது ஒரு இன்னொரு அதிசயம், அது அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இதோடு நம்ம இந்த பகுதியை நிறுத்தலாம். இதான் அங்க நடந்தது, இதான் அங்க நடந்தது. இயேசு இன்னும் 32வது வசனத்தை என்ன போட்டிருக்கு, அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. என்னங்க இது, 6 மணி நேரம் அமர்ல, இவ்வளவு கத்தி கதர்னும் அமர்ல, அவர் வந்து படகுல ஏறினாரு. போன வாட்டியாவது கிட்னார், அது அமைதலா இருந்தவன்னு அடங்குச்சு. இவர் சும்மா படகுல ஏறினாரா, எப்படி அமர்ந்துச்சு, அவர் வெறும் பேசினா மாத்திரம் இல்லை, அவர் நினைச்சாவே நடக்கும். த சாவரன் வில், அவர் மனசுலயே நினைச்சார், ஸ்டாப், மனசுல விரும்பினார். வாயில நம்ம வில் பண்ணிதான் பேசுறது, அவர் மனசுல வில் பண்ணாவே போதும். இந்த அதிகாரத்தை பார்த்திருக்கிறீங்களா, கடல் அடங்குச்சு, அவர் வில் பண்ணவுடனே அமர்ந்தது. அமர்ந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து படிப்போம், அறிக்கை போயிருச்சு, அவருடைய சர்வ வல்லமையை பார்க்கணும். இல்ல என்ன பாடங்கள் இதுல படிச்சுக்கிறோம், பழையற்பாடு, பழையற்பாடுல இயேசுவெல்லாம் நிழலா காட்டப்படுறாரு, வரப்போறவரை காட்டப்படுற பழையற்பாடுலயே நமக்கு அவ்வளவு பாடங்கள். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸா வாழ்றதுக்கு எழுதப்பட்டிருந்தா, யார பழையற்பாடு நிழலா காட்டுதோ, யார குறிக்குதோ, அவரே வந்திருக்கும் போது அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் நமக்கு எழுதி இருக்கும் போது அது எவ்வளவு நம்ம வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ட். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில அவர் நம்மளை எப்படி டீல் பண்றாரு, அவர் நம்ம வாழ்க்கையில எப்படி நடத்துறாருன்றதெல்லாம் இதுல பார்த்துதான் படிச்சுக்கணும், இதுல பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும், நம்மளெல்லாம் எப்படி நடத்த போறாரு. வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் நமக்கு இருக்கு. முதலாவது இந்த முழு நிகழ்வு இயேசுதான் சாட்சாத்து தெய்வம்ன்றத மறுக்க முடியாம நமக்கு காட்டு. வெரி காஸ்பிள் ரிலேட்டட் பேசேஜ். என்ன கடவுளுக்கு என்னங்க இதை விட அதிகார, இதை விட அதிகாரத்தை எந்த கடவுளுக்கு காட்ட முடியும். வாட் ஆர் அத்தாரிட்டி, வாட் ஆர் அத்தாரிட்டி, தேவ குமார் இருக்கிற அத்தாரிட்டி. இந்த ஜனங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி கடலையும் காற்றையும் அகற்றி சரியான நேரத்துக்கு வந்து காப்பாத்தி, எங்கேயோ இருந்த சீஷர்களை காண முடிஞ்சு தண்ணி மேல நடக்கிறவங்க. நீங்க நடந்திருக்கிறீங்களா, எனக்கு நடக்கணும்னு ஆசை இருந்திருக்கு, அந்த லேக் மேல நடக்கக்கூடாதா. நான் எங்க வீட்டுல போய் ஒரு பக்கெட்ல தண்ணிய பிடிச்சு ட்ரை பண்ணி பாருங்க, அது மேல ஏறி நிக்க பாருங்க. பக்கெட் இல்ல, அமைதலா இருந்த கடல் இல்ல, அல்சூர் லேக் இல்ல, அலமோதர புயல் அது மேல நடந்து வந்திருக்கிறார். அலமோல ரோடு மாதிரி, லிக்விட் ரோடு மாதிரி நடந்து வந்திருக்கிறார். அவருக்கு முன்னாடி ரோடா நடக்குது, அலைகளையும் காற்றையும் கிழிச்சுக்கிட்டு நடந்து வந்திருக்கிறார். அதை படைச்சவர் தாங்க இப்படி நடக்க முடியும், எந்தெந்த இந்த உலகத்தை படைக்கும் போது கிராவிடேஷனல் லா படைப்பின் கோட்பாடுகளை ஏற்படுத்தினவர் தான் அந்த கோட்பாடுகளை மீறி செயல்பட முடியும். அவர் தான் அங்க பண்ணாரு, இஸ் த கிரியேட்டர். அதை ஆண்டு அவர் நடத்துறார். பாருங்களேன், ராயல் சொல்ற, படைக்கப்பட்ட எந்த காரியமும் கிறிஸ்துவுடைய கட்டுப்பாடுக்கு வெளியே இல்லை, எல்லாமே அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது. நடுத்தரையில் நடக்கிற மாதிரி கடலின் மேல் நடக்கிற கிறிஸ்துவை பாருங்கள். அலை மோதிக்கிட்டு இருந்த சீஷர்கள் இப்ப கிறிஸ்து நடந்து வரும்போது அந்த கடல் ஒரு ஃபுளோரா ஆயிடுச்சு, லிக்விட் சர்ஃபேஸா இருக்கு. ஒரு காத்து ஒரு சின்ன ஒரு கடல் ஒரு தண்ணி சின்ன காத்தடிச்சாவே அசைகிற தீவு, அது போய் ரோடு மாதிரி அவருக்கு நிக்குது. அது மேல நடந்து வருகிறார் பாருங்களேன். அது மாத்திரம் அவருடைய எல்லையற்ற மனதுருக்கும் தயவு காட்டுறார் இல்லைங்களா. ஜனங்க விரும்புறாங்க, சீஷங்க விரும்புறாங்க, எனக்கும் போறதுக்கு பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரத்தை எடுத்துருங்க, வேற வழி இருந்தா பண்ணி கொடுங்கன்னு அவர் மனுஷகமெல்லாம் ராஜாவாகணும்னு தோணினாலும், மனுஷகமெல்லாம் சிலுவையை விட்டுருணும்னு தோணினாலும் எல்லாரையும் அனுப்பிட்டு தனிமையா போறார். ஏன்? நமக்காக நம்முடைய பாவ பரிகார பலிக்காக சிலுவையின் பாதையை தெரிந்து கொண்டார். இவரை தாங்க ஆராதிக்கணும். இன்மையாகவே தேவனுடைய குமாரன், அவரை தாங்க ஆராதிக்கணும். அவருடைய மகிமை எவ்வளவு பிரகாசமா வருது. சீஷருங்க இவ்வளவு கத்து கொடுத்தோம், மூட நம்பிக்கை உங்களுக்கு போல, இன்னும் பேய் பிசாசுன்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நீங்களா அப்போஸ்தலர் உங்க மூஞ்ச பேய பார்த்து பயந்து அதை பார்த்து பயந்து நீங்களா உலகத்தை மாத்த போறீங்கல்ல, ஒன்னும் திட்டல, பயப்படாதீங்க. நான் தான் இன்னொரு முக்கியமான பயன்பாடு, ஏன் இந்த கஷ்டத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார், எவ்வளவு கொடுமை. அதான் அவங்களுக்கு இருந்த கேள்வி, உங்க வாழ்க்கையில இருக்குதா ஒரு வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், ஏன் இந்த கஷ்டம். சில நேரத்துல நம்ம லிமிட்டை சோதிக்கிற மாதிரி ஆகுது, எவ்வளவு ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த சோர்ஸ், ஏன் இந்த ப்ராப்ளம். இதெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்படிச்சுதானே வர, அவரு சர்ச்சுக்கு தானே வர, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன். மூணு காரணங்கள் இந்த பகுதியில் நம்ம பார்த்து படிச்சுக்கலாம். முதலாவது காரணம் மார்க் 6:52 படிங்களா.
அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதாக இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராம போனார்கள்.
வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர்கள் இருதயம் கடினம் உள்ளதாக இருந்ததுன்னா அவர்கள் உணராமல் போனார்கள். எதை உணரல, 5 அப்பம் 2 மீன் எடுத்து உங்களுக்கு முதல்ல நாளெல்லாம் அவங்களுக்கு அதை டெஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அற்புதத்தை செஞ்சு காட்டினதை நீங்க உணர்லையா? அவங்க உள்ளேயே இறங்கலையா? இறங்காததுக்கு உணராததுக்கு காரணம் என்ன? அவங்க இருதயம் கடினமா இருந்ததுனால. இந்த கடினம் வந்து இந்த பரிசேயர்களுக்கோ ஃபாரோக்கான கடினம் இல்லை. அவங்களுக்கு எஞ்சி இருக்கிற விசுவாசிகளாக நமக்கு எஞ்சி இருக்கிற பாவம் இருக்கு இல்லையா, அது சில நேரங்களில் நம்ம இருதயத்தை கடினப்படுத்திட முடியும். அந்த கடினமான இருதயம் அவங்களுக்கு இருந்ததுனால், அவர் என்ன செஞ்சார் என்றதை உணராம போனதுனால் அவருடைய மகிமையை பார்க்க முடியாம போனாங்க. பெரிய பாடம் நம்ம படிக்க வேண்டியது. நம்மளுடைய இருதயம் கடினமா இருந்துச்சுன்னா சத்தியங்களை நாம் இயேசுடைய அதிசயமான சத்தியங்களை புரிஞ்சு கொள்ள முடியாது. புரிஞ்சு கொள்ள முடியாம அவருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியாது. அவருடைய மகிமையை நமக்கு மனக்கண்களால உணரவே முடியாம வந்து கல்லுள்ளி மங்க மாதிரி வந்து உக்காந்துட்டு வீட்டுக்கு போயிருவோம் பிரசங்கத்தை கேட்டுட்டு. காரணம் என்ன? இருதய கடினம் சத்தியத்தை கிரகிக்க நம்மளை விடாது. அந்த சத்தியத்தை கிரகிக்காத போது இயேசுடைய மகிமையை நாம் காண முடியாது. படிக்கணும் இந்த கனெக்ஷன் பாருங்க. இன்னொன்று 8:17 மார்க்லயே வரும். திருப்பியும் நமக்கு அப்பம் இல்லையேன்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்களா, அப்பம் இல்லையே நம்ம என்ன பண்ண போறோம்னு அவர் திட்டுவார். உங்க இருதயம் கடினமா இருக்குது, நான் 5 அப்பம் 2 மீனை வச்சு என்ன செஞ்சேன்னு நீங்க உணரலையே இன்னும். எவ்வளவு பெஸ்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், இயேசுவோடு இருந்தவங்களுக்கே அந்த கடினம் ஏற்பட்டு உணராம இயேசு மகிமையை பார்க்காம போனாங்களே. நம்மளை யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம். கிரௌடு அவங்க யோசிச்சு பார்த்திருந்தா இந்த அலறல் வந்திருக்காது, இந்த தைரியம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஏன்? அவங்க பசிதான், உயிர் போற நிலைமை இல்லை அவங்களுக்கு இல்லைங்களா, உயிர் போற நிலைமை இல்லை. அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுருந்துருக்கலாம். ஆனாலும் அவங்க அந்த அந்த மக்கள்லாம் அவரோடு வரமாட்டாங்கன்னு தெரியும், அவருக்கு சேர்ந்து அவங்க இல்லை. ஆனாலும் அவங்க மேல மனதுருக்கி அவங்களுக்கு சாப்பாடு போட்ட தேவர். நம்ம அவருடைய ஜனங்க இப்போ உயிர் போற நிலையில் இருக்கிறோம், நம்மளை காப்பாத்த மூடுவாரா? முதல் அவர் செஞ்ச காரியத்தை யோசிச்சு பார்த்திருந்தா இப்ப இருக்கிற காரியத்துல காப்பாத்துவார்ன்ற விசுவாசம் இருக்கும். நம்ம பாடின பாட்டு எண்ணிப்பாரு ஆசீர்வாதங்களை, ஏன் மனசு தளர்ந்து இதெல்லாம் போறதுக்கு இதயம் கடினப்பட்டு அவர் என்ன செஞ்சாருன்னு மறந்துடுறது. அவர் முதல்ல உன்னை காப்பாத்தினவர் இப்ப காப்பாத்துவாருன்னு உணர முடியாதா? உணராம இருந்தாங்களா? அதனாலதான் அப்படி அலறி அப்படி விசுவா ஆன்னு போயிட்டாங்களாம். எப்படி போயிட்டாங்க பாருங்கள. நம்மளுடைய அவங்களுக்கு அந்த 54 எந்த அறிவும் அவங்களுக்கு ஏற்படாம, உணர ஏற்படாம, இயேசுடைய மகிமையே உணராம போனது இருதய கடினத்தினால். நம்மளும் அப்படி ஆயிட முடியுங்க, நம்மளும் அப்படி ஆயிட முடியும். சத்தியத்தை கிரகிக்க முடியாம இயேசுடைய மகிமையே பார்க்க முடியாம போயிடும். அந்த கடின இருதயத்தை உடைக்கிற ஒரே வழி அது தெரியுமா? புயல். புயல் கடின இருதயத்தை உடைக்கிற ஒரே வழி புயல். அதனாலதான் அவருக்கு புயல் அனுப்ப வேண்டியதா இருந்துச்சு, புயல் அனுப்ப வேண்டியதா இருந்துச்சு. உணர்ல அவங்க கடின இருதயம் வச்சுக்கிட்டு உணராம போனதுனால அந்த புயலை அவர்கள் சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த புயலின் மூலமாக அவர்கள் இருதயத்தை அவர் உருக்கிறார். அவங்க உணர்ல நன்றி இல்லை. நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து அவர் வசனத்தின் மூலமா நம்மளோடு பேசுறாரு. அநேக நேரத்தில் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு பேசி விடுறாரு. அவர் கிருபையாக அவர் வெளிப்படுத்துறாரு, நம்ம இருதயங்களோடு பேசுறாரு. ஆனா நம்ம இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டதுனால் அதை உணராம இருந்துடுறோம், அதை புரியாம இருந்துடுறோம். அதுக்கு ஒரு நன்றி, அதை பகுத்தறிந்து சாஷ்டாங்கமா உழுந்து நான் தப்பு ஆண்டவரே, நீங்க தான் தேவனுடைய குமாரன் ஆண்டவரேன்னு நம்ம அவருடைய மகிமையை காணாம இருந்துடுறோம். காரணம் என்ன தெரியுமா? கடின இருதயம். எவ்வளோ பேர் எவ்வளோ பயன்படுறாங்க, புதுசாக வந்தவங்கெல்லாம் நாங்கள் இதெல்லாம் கேட்கலையே, எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குதையெல்லாம் பயன்படுறாங்க. புதுசாக வந்தவங்கெல்லாம் டக்குன்னு பார்த்தா ஒரு கூடிய சீக்கிரம் வளர்ந்துடுறாங்க. ஏன் வாரம் 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 கேட்டு ஒவ்வொரு வாரமும் வளர்ந்துட்டு போகிறாங்க, ஆனால் வருஷ கணக்கில் இருந்தோம் ஒரு இன்ச்சு கூட நம்ம வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதே சத்தியம், இருதய கடினத்தினா. நம்ம இருதயம் கடினமாக இருந்துச்சுன்னா நம்ம சத்தியத்தை கிரகிக்க முடியாது, இயேசுடைய மகிமையை சபையில பார்க்க முடியாது, அவரை ஆராதிக்க முடியாது. உங்க இருந்தா அப்படி இருக்கான்னு இங்க யோசிச்சு பாரு. இருதய கடினம். எதனால இருதயம் கடினமாய் போகுது? எபிரேயர் 3:13 சொல்லுது, பாவத்தின் வஞ்சனையினால் இருதயம் கடினமாகுது. நமக்குள்ள எஞ்சி இருக்கிற பாவத்தினால் இருதயம் கடினமாய் போறதுனால, கடினமாய் போறதுனால நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம இருதயம் மெதுவா இருக்கணுங்க. இருதய கடின எவ்வளோ பெரிய வியாதி. உலகத்திலேயே நம்ம பயப்பட வேண்டியது எதுக்கு தெரியுமா? இருதய கடினத்துக்கு. இருதய காண்டியம், இருதயம் கடினமாயிருச்சுன்னா சத்தியத்தை கிரகிக்க முடியாது. எவ்வளோ ஆண்டவர் அதிசயமாக செஞ்சாலும் பராமரிப்பில் அதிசய அதிசயமாக இப்போதான் ஒரு ஆபத்துலேருந்து ஒன்று காப்பாற்றினார், அதிசய அற்புதம் செஞ்சார் வாழ்க்கையில், அதுக்கு செஞ்சாலும் உணராமல் இருக்கும். 5 அப்பம் 2 மீனை வச்சு 10-25 பேரும் சாப்பாடு போட்டாலும் அது உணராமல் இருக்கும், ஒரு கல்லு மாதிரி ஆயிப்போம். அதனால எந்த இயேசுடைய மகிமையும் பார்க்க முடியாம நம்மளும் ஆயிட முடியும். எவ்வளவு ஆண்டவர் செஞ்சார். அதனாலதான் என்ன பண்றார், அநேக நேரங்களில் வாழ்க்கையில் புயல்கள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது, வியாதிகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது. இந்த கஷ்டங்கள்லாம் என்ன பண்ணுது? ஐயோ குய்யோன்னு நம்ம கடின இருதயத்தை கறக்க முயல்கிறார். கடின இருதயத்தை கறக்க முயல்கிறார். அவங்களுக்கு அதாங்க புயல் வந்துச்சு. அவங்களுக்கு உணராம இருந்ததுனால், உணராம இருந்ததுனால் நம்ம எப்பப்பார் ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே எனக்கு ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை கொடு, எனக்கு ஒரு மெதுவான இருதயத்தை கொடு. ஒரு ராஜா இருந்தா ரொம்ப மோசம், ஆனா அவனை ஆண்டவர் மன்னிச்சு ரட்சித்தார். ஏன் அவனுக்கு மெதுவான இருதயம் பார்த்தார். அவன் ஆண்டவர் சொன்ன பேச்ச உடனே கேட்டு பயந்து நடுங்கி தன் வாழ்க்கைய ராஜ்யத்தை விக்கிரம் எல்லாம் எடுத்து மாத்திக்கிட்டான். அவனுக்கு மெதுவான், ஐ சா டெண்டர் ஹார்ட், மெதுவான இருதயம் பார்த்ததுனால் அவன் ஜபத்தை கேட்டு அவனை நான் ஆசீர்வதிச்சேன், அவனுக்கு என்னை வெளிப்படுத்தினேன்ற. நமக்கு இருதயம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த இருதயம் கடினமா இருந்துச்சுன்னா ஒன்றும் புரியாதுங்க. அந்த ஆண்டவர் கிட்ட மன்றாடி கேட்க வேண்டியது, அன்றுவரே எவ்வளோ சொல்லி கொடுக்குறீங்க, எவ்வளோ பிரசங்கம் பண்றீங்க, எவ்வளோ கேட்குறோம், ஆனாலும் என் இருதயம் அதை உணராம இன்னும் பாவத்தில் இன்னும் கடினத்தில் போயிட்டு இருக்குதே. நான் அதனால தானே உணராம போறேன், மகிமையை பார்க்காம போறேன். எனக்கு கடின இருதயம் தான் பிரச்சனை, என் கடின இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு மெதுவான இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. டெண்டர் ஹார்ட் ரொம்ப முக்கியங்க. டெண்டர் ஹார்ட் நான் வளரவே மாட்டேன். சில பேருக்கு ரொம்ப பிரயோஜனப்பட்டு வாட்ஸ்அப்லாம் கேட்டு வாழ்க்கையெல்லாம் அதிர்ந்து போய் எல்லாம் வர்றதுக்கு கடை காரணம் என்ன? நம்ம நேராக இருந்தோம் கேட்டு பயன்படாமல் காரணம் இல்லை. திருப்பி திருப்பி கேட்டு ஹார்ட் ஹார்ட் அண்ட் ஹார்ட், மெதுவான ஹார்ட். இதுதான் ரெண்டு வித்தியாசம். வாழ்க்கையில் வருகிற புயல்கள் அநேக நேரத்தில் நம்ம நல்ல ஆண்டவருடைய கீழ்ப்படுதல் பாதையில் போனாலும் வரும். இதான் ஆண்டவர் யோனா மாதிரி இவங்க போகலை, கீழ்ப்படியாம ஆண்டவர் பேச்சு கேட்டு தான் போனாங்க. ஆனால் நினைச்சாங்க, ஏன் இந்த புயல் எங்கள் வாழ்க்கையில், ஏன் ஆண்டவர் ரொம்ப தூரமா இருக்கிறாரு, ஆண்டவர் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்கிறாரு, லிமிட் வந்தாச்சு, இதுக்கு மேல செத்துதான் போகும், ஆனாலும் ஆண்டவர் ஒன்னும் செய்யலையே, ஏன் ஏன் ஆண்டவருக்கு அக்கறை இல்லையா? ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு, ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல தாங்காதே, அவர் பாக்குறது இல்லையா? அதெல்லாம் ஜெபம் பண்ணலாம், ஆனா நீங்க தப்பு, அவர் பாக்குறாரு, நீங்க படல ஒவ்வொரு நிமிஷம் கஷ்டமும் அவர் பாக்குறாரு, அவருக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த லிமிட்டுக்கு உங்களை விட்டுருக்குறது அவரு, அவருடைய மகிமையை முழுசா நீங்க எப்ப புரிஞ்சுக்குவீங்கன்ற டைம் அவருக்கு தெரியும். அந்த டைம்ல விடுதலை கொடுத்து காப்பாத்த வருவார். இன்னொரு அவருக்கு தெரியும் எந்த டைம்ல அவர் முழுசா மகிமைப்படுவாருன்னு தெரியும். அது வரைக்கும் அந்த கஷ்டத்தை அவர் தான் கொடுத்துருக்கிறார், அந்த புயலை அவர் தான் அனுப்பிச்சிருக்கிறார் இல்லைங்களா. நம்முடைய இருதய கடின இருதயம் உருகிறது எப்போன்னு அவருக்கு தான் தெரியும். அந்த உருகும் போதுதான் வருவார். பாருங்களேன், எப்போ உருகி இன்னமே நீதான் தேவனுடைய குமாரன் சாஸ்தாங்கமான உழுகிற டைம் எப்போ வரும் அவருக்கு தான் தெரியும். அந்த டைம்ல தான் வருவார். ஒருவேளை ரெண்டு மணி நேரத்தில் வந்திருந்தா இவங்க உணர்ந்திருக்க முடியாது, புரியுதுங்களா? முதலாவது காரணம் அது, நம்ம கடின இருதய கடினத்தினால் புயல்கள் நம்ம வாழ்க்கையில் வருது. ரெண்டாவது காரணம், இவங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இனிமே அவங்க ஆண்டவர் மறித்து இன்னும் ஒரு வருஷம் தான் கூட இருக்க போறாரு, அதுக்கப்புறம் போயிடுவார். அதுக்கப்புறம் இப்படித்தான் அவங்க வாழ கத்துக்கணும். ஏன் இதுக்கப்புறம் வர சீன் என்ன, ஆண்டவர் எங்க இருக்க போறாரு, எருசலேம் மலை மேல ஏறி பிதாவின் வலது பார்த்தத்துல எல்லா அதிகாரத்தின் மேல உட்காந்து அவங்களுக்காக பரிந்து பேசுற நிலையில இருப்பாரு. இவங்க எங்க இருப்பாங்க, இந்த உலகன்ற கடலுக்குள்ள போராடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ரோ பண்ணிக்கிட்டு கடந்து போயிட்டு தான் இருக்கு. சுவிசேஷத்தை உலகெல்லாம் பரப்பிக்கிட்டு தான் இருக்கணும். அவர் அங்க ஜெபம் பண்ணுவாரு, இவங்க இவங்க புயல்ல இருக்கணும். அதுக்கு ட்ரெயின் பண்றாரு, இந்த பாடத்தை இங்க கத்துக்கணும். ஆனா இந்த புயல்கள்லாம் அவங்க என்ன நினைக்க கூடாது, ஆண்டவர் நம்மளை பார்க்கல, நம்ம சூழ்நிலை அறியல, நம்மளுக்கு பார்க்கிறாரு, எல்லாம் இதை அனுமதிச்சிருக்காரு, இதெல்லாம் ஒரு சித்தத்தின் படி நடக்குதுன்ற நம்பிக்கையில கடல்ல தொடர்ந்து போகணும். அதுக்கு ட்ரெயினிங் இது, இது நல்லா கத்துக்கிட்டாங்க அவங்க. என்ன ஆச்சு தெரியுமா, அப்போஸ்தல நடவடிக்கையில சபை வளருது, நல்லா வளரும் போது சனித்திரிய சங்கம் பேதுருவியும் யோவானையும் கூப்பிட்டு எச்சரிக்கிறார். அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு, இன்னுமே இயேசு மேல பிரசங்கம் பண்ணீங்கன்னா அவங்களை எல்லாம் நாங்க அழிச்சிருவோம், என்ன பண்ணக்கூடாதுன்னு மிரட்டி அனுப்புறாங்க. என்ன பண்றாங்க தெரியுமா, புயல் வருது, என்ன பண்றாங்க, போய் ஒரு ஜப கூட்டம் வச்சு ஒரு சங்கீதத்தை ஜபம் பண்ணிட்டு முதல்ல அவங்க சொல்றது என்ன தெரியுமா, ஆண்டவரே இவர்களை பார் பார், ஏன் நீங்க பாக்குறீங்கன்னு தெரியும், இவங்களை பாரு, இவங்க மிரட்டுதலை கொஞ்சம் கவனிச்சு பாரு, நீங்க பார்த்துட்டு எல்லாம் நடத்துறீங்கன்னு தெரியும், உங்களுடைய சித்தம் தான் நிறைவேறும் தெரியும், நல்லா படிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு ட்ரைனிங். மூணாவதாக ரொம்ப முக்கியமான காரணம், ஏன் இந்த அனுபவம்னா, மிக மிக பயங்கரமான பாவத்திலிருந்து அவங்களை காப்பாற்றுவதற்காக இந்த புயல் அமைச்சார். மிக மிக பயங்கரமான பாவம் என்ன, கிரீடம், சிலுவை இல்லாத கிரீடத்தை பெறுவ சாத்தானுடைய பாவம், சாத்தானுடைய பாவம். இந்த கூட்டமும் என்ன பண்ணுச்சு, அந்த அப்போஸ்தலர்களும் அவங்களோட ஜனங்களோட சேர்ந்துகிட்டாங்க, சேர்ந்துகிட்டு போர்ஸ் பண்ணி அவங்களை விரட்ட வேண்டியதா இருந்துச்சு. ஏன் இந்த பெரிய பாவத்தில் அவங்களும் ஈடுபட்டு இருப்பாங்க, ரொம்ப பெரிய பாவங்க. யோவான், யாக்கோபு, எல்லா டீச்சர்கள்லாம் நாங்க சீஃப் மினிஸ்டர் ஆக போறோம், பிரைம் மினிஸ்டர் ஆக போறோம், இன்னமே வந்துருச்சு, நமக்கெல்லாம் ஓட்டு ஒப்பீனியன் போன, நம்மளதான் சொல்லுதுன்ற ஆர்வத்தில் இருக்கிறாங்க. ஆர்வத்தில் இருக்கும்போது இவங்க, இது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா பேதுருவே, பேதுருக்கிட்டேயே சாத்தா வந்துருச்சு இல்லைங்களா. ஆண்டவர், நான் சிலுவையில போனோன்னு பேதுரு வந்து சொன்னார், ஆண்டவரே நீங்க என்னன்னா பண்ணுங்க, சிலுவை கொண்டு போவாதீங்க, அது ஒரு காலம் உங்களுக்கு நடக்கக்கூடாது. ஐயோ குட்டி செல்லமே, பேதுருவே என் மேல எவ்வளவுனே அன்பு வச்சிருக்கிற அப்படியா சொன்னாரு, என்ன சொன்னாரு, சாத்தானே அப்பாலே போ, சொந்த சீசன் தலைவன் சாத்தானே அப்படின்னு பார்த்தாரு. எவ்வளவு பெரிய பாவமா அவர் ஆண்டவர் பார்த்தாரு. அந்த பாவத்துல இவங்க எல்லாம் சேர்ந்து உழுவா இருந்தாங்க, எல்லாம் சேர்ந்து உழுவா இருந்தாங்க. ஒருவேளை கப்பல் அனுப்பின பிறகும் அவங்களுக்கு அந்த மனசு போகல, இன்னைக்கு போனா என்ன, நாளைக்கு போடுவோம் நம்ம கேம்பெயின், நாளைக்கு அரசியல் ஆக்குவோம், எல்லாரையும் போய் கூட்டங்கள்லாம் கூட்டு வருவோன்ற எண்ணத்துல தான் போனாங்க. ஆனா என்ன பண்ணாரு, அந்த புயலை அனுப்பி அந்த புயல்னால அந்த அலமோதி பிரைம் மினிஸ்டர் ஆகிறது ஆகுறது எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகுறதெல்லாம் மறந்து போய் அவங்க மனசெல்லாம் டைவர்ட் பண்ணி அந்த பாவத்துல இருந்து இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே எண்ணம் என்ன, எங்களை காப்பாற்று உயிர் பழச்சா போதும்னு அவங்க மனசெல்லாம் திருப்பி விடுற டைவர்ஷனாக அந்த பயன்படுத்தினார் அந்த புயல். நம்ம வாழ்க்கையில எவ்வளோ உண்மைங்க யோசிச்சு பாருங்க, இந்த பெரிய பாவத்திலேருந்து அவங்களை ஆண்டவர் காப்பாத்தினாரு. நம்ம வாழ்க்கையில இருக்கிற உபத்திரவங்களை யோசிச்சு பாரு, நம்முடைய பெரிய நன்மைக்கு தான் அநேக நேரத்தில் நம்ம சிக்ஷிக்கணும்னு நம்மளுக்கு கஷ்டம் வருதில்லை, அநேக நேரத்தில் பெரிய பாவத்திலேருந்து நம்ம அழியாத படிக்கு நம்மளுக்கு வருது. சரிங்களா, உங்களுக்கு ஏதோ ஒரு பாவத்தில் ரொம்ப மிஞ்சி போயிட்டு இருக்கிறோம், நம்ம ரொம்ப அந்த பாவத்தோடு ஆடிக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப அந்த பாவம் சுழல் காத்துன்றோம், வேர்ல் விண்டு சரிங்களா, மெதுவோ பக்கத்துலேருந்து இப்படியே எடுத்துட்டு நம்ம உள்ளே போவோம், அந்த சுழலில் மாட்டி உள்ளே போகிற நிலமையில் போய் நம்ம மண்டலாம் வெடித்து நம்ம நித்தியமே அழிஞ்சு போகிற அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் நம்ம மனசை திருப்பி தசை திருப்பறதுக்கு நம்முடைய எண்ணங்களை கவனங்களை நம்முடைய எனர்ஜி எல்லாம் மாற்றி தசை திருப்பி விடுறதுக்கு ஒரு வியாதி கொண்டு வர்றார் ஆண்டவர், ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றாரு, ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை, பிஸ்னஸில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அந்த பெரிய பாவம் நாம் செய்யாத படிக்கு அதில் அழியாத படிக்கு நம்மளை தசை திருப்பி விடுறார். உங்கள் வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பாருங்க, அநேக நேரத்தில் உபத்திரவங்கள் வந்த காரணங்களை சிந்திச்சு பாருங்க, அது வராமல் இருந்திருந்தா எந்த நிலைமைக்கு நீங்கள் ஆயிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன், அநேக நேரங்கள் எவ்வளோ தப்பாக போயிருந்திருப்பேன், எவ்வளோ பயங்கரமாக போயிருந்திருப்பேன் இல்லைங்களா, அதுலேருந்து நான் தப்பிக்கும்படி புயலை கொண்டு வர தேவன், என்னுடைய நித்திய நன்மையை கண்ணில் கொண்டு கருத்தில் கொண்டு என்னை காப்பாற்றுகிற தேவன். அதனால தாங்க இந்த பாவத்திலேருந்து அவங்கள காப்பாற்றணும், அதான் அவங்க பாடத்தில் படிச்சுக்கணும். இன்னொரு ரெண்டு பயன்பாடு சொல்லி முடிக்கிறார். இன்னொரு முக்கியமான பயன்பாடு, இந்த ஒரு புயல் தான் ஒரு ஒரு தியேட்டர் மாதிரி அவருடைய மகிமையை அவங்க உணரும்படி, ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு அவரோட மகிமையை அவங்க உணரும்படி. ஏன் அந்த அப்போ சீன் எவ்வளோ நல்லா இருந்துச்சு, அங்கே உணர்ந்திருந்தா நல்லா காம அழகாக இருந்துச்சு, ஏன் இந்த புயல் இவ்வளோ கஷ்டம் அனுப்பி அவர் மகிமையை வெளிப்படுத்தணும், அவர் அநேக நேரத்தில் அப்போ தான் நம்ம உணர்வோம், நம்ம கடின இருதயத்துக்கு அப்போ தான் நம்ம உணர்வோம். இந்த பேரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நம்ம படிச்சிருக்கிறோம் அநேக நேரங்களில் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் வெளிப்படும், ஆண்டவர் அப்படித்தான் செய்யும். சில நேரங்களில் சில பேர் படுற கஷ்டங்கள் புக்ஸில் படிச்சிருக்கோம், பயோகிராஃபிஸில் படிச்சிருக்கோம், படுற கஷ்டங்களையே நம்ம சர்ச்சிலேயே பார்க்குறோம், ஒரு நாள் கூட வியாதி இல்லாமல் இல்லை, ஒரு நாள் கூட வலி இல்லாமல் இல்லை, நைட்டெல்லாம் பகலெல்லாம் வியாதி கஷ்டம் வேதனை வலி இல்லாத நேரம் இல்லாத இருக்கும் போதும் அவங்கள பார்த்தோன்னா இயேசுடைய அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் முகத்தில் பிரகாசிக்கிறத நம்ம பார்க்க முடியும். எப்படி வருது அவங்களுக்கு அப்படி, அதில் தான் அவர் வெளிப்படுத்துகிறார் அவருடைய குளோரி. உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறேன், என்னுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறேன் இல்லைங்களா, என்னுடைய பலத்தை வெளிப்படுத்துகிறேன். கடைசியாக அவருடைய சபை அழியாத சபைன்றதை இதில் பார்க்கலாம். அது எங்கெங்க பார்க்குறீங்க, இங்கே பாருங்க, அந்த சபைக்கு அஸ்திபாரம் யார், அப்போஸ்தலர்கள், சபை அப்போஸ்தலர்கள் ஆகிய அஸ்திபாரத்தில் கட்டப்பட்ட சபை, அந்த அஸ்திபாரம் முழுகிட்டு இருக்குதாங்க. புயல் இருக்கட்டும் காற்று இருக்கட்டும் என்னதான் இருக்கட்டும் அவங்கள தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற வரைக்கும் அவங்கள அழிய விடாத தேவன், புயலை கிழித்துக்கிட்டு வந்து காப்பாற்றுன தேவன், யார் இன்வின்சிபிள்னுவாங்க, சாதாமை உள்ளவர்கள் நோக்கம் நிறைவேற வரைக்கும். கொரோனா வைரஸ் எங்க பாரு, நமக்கு சத்ருவமா அதாயிருமா இதாயிருமானு எல்லாருக்கும் பயம், நமக்கும் அதுக்கு பயம் இல்லைன்னு இல்லை, நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அதெல்லாம் ஜாக்கிரதை எல்லாம் ஆண்டவர் என்ன காப்பாற்றுவாரு குருட்டா இருக்கக்கூடாது, ஹேவ் டு டேக் ஆல் தி ப்ரிகாஷன்ஸ் தான். ஆனா அதுக்கு மேல அவர் சபையில இருக்கிறவங்க, அவருடைய ஊழியம் செய்யறவங்க இல்லைங்களா, என்ன அவருடைய சபையில இணைத்திருக்கிறாரு, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வரைக்கும் நான் சாதாமை உண்டவேன், எனக்கு சாவே வராது, அது எந்த புயல் வந்து என்ன ஆறு மணி நேரம் வந்தாலும் சரி, அவர் எனக்கு வச்சிருக்கிற நோக்கம் முடிகிற வரைக்கும் சாகவே என் கப்பல் முழுகாது, முழுக விடலையே, அவ்வளோ புயல் ஆறு மணி நேரம் தாங்கி கடலை கிழிச்சுக்கிட்டு வந்து காப்பாத்தினாரு, நம்மளையும் காப்பாற்றுவார், நம்ம பயப்பட வேண்டியது வந்து சொல்றாரு கொரோனா வைரஸ்ல ஐயோ குயோ எல்லாம் வருதே ஜாஸ்தி வருதே ஆண்டவரே என்ன சொல்றாரு, திடன் கொள்ளுங்க நான் தான், டோன்ட் ஃபியர் ஐ அம் தேர் இல்லைங்களா. ஜெபம் பண்ணுங்க, அருமையான ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் உள்ள சத்தியங்கள் அதிசயங்கள் ஆறுதல்கள் பயன்பாடுகள் எவ்வளோ அதிசயம், இது சொல்லி முடியாத ஆண்டவர். போன வாரம் எவ்வளோ பயன்பாடுகள் சொல்ல முடியாமல் முடித்தோமோ அந்த மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். எங்களுக்கு நேரம் தான் இல்லை. அற்புதமான தேவனே, அற்புதமான வேதத்தின் மூலமாக, தெய்வீக எழுத்துக்கள் மூலமாக உங்களுடைய மகிமையை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். இதெல்லாம் கேட்ட நாங்களும் இதை எங்களை கடினப்படுத்தி கொள்ளாமல் இதை புரிந்து மெய்யாகவே உங்கள் பாதத்துக்கு அண்டையில் வந்து இந்த அமைதியின் நேரத்தில் உம்மை பணிந்து கொண்டு, மெய்யாகவே நீர்தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு உம்மை பணிந்து கொன்ற ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் உறுதியோடு வெளியே போக உதவி செய்யமாட்டோம். உங்களுடைய மகிமையை கண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு போக ஆசீர்வதியும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகியது இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.